அன்பார்ந்த வாட்டிகன் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் விழாவுடைய பொருளும் ஆழத்தையும் நாம் அனைவரும் உணர விழைகின்றோம். உலகத்திலே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றன. ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பின் பின்னே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது இந்த கருத்திலே மூன்று அம்சங்களை பார்க்கலாம். முதலிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அது நம்பிக்கையின் அடையாளம். காரணம், உலகத்திலே குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமான வறுமை, அதிகமான சுரண்டல், அதிகமாக குழந்தை தொழிலாளர்கள், அதிகமாக குழந்தை பலாத்காரம், இதெல்லாம் இருக்கும் வேளையிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல ஒரு குழந்தை பிறப்பு எதிர்நோக்கின் அடையாளமாகவும் இருக்கிறது. நற்செய்தியில் வாசிக்கின்றோம், திருமுழுக்கு யோவான் தோன்றிய பொழுது அந்த குழந்தையை பார்த்து, குழந்தை என்னவாக இருக்கும், இது வளர்ந்த பிறகு என்னவாக மாறும் என்ற வினா எழுப்பப்பட்டது. ஆகவே ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது இது தலைவனாக மாறுமா, புனிதனாக மாறுமா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆகவேதான் ஒரு குழந்தை பிறப்பு எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது, ஒரு குழந்தையின் பிறப்பு அன்பின் அடையாளமாக இருக்கிறது. காரணம், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றாலே கணவன் மனைவி சேர்ந்து வர வேண்டும், அன்பினால் உறவு கொள்ள வேண்டும். அந்த அன்பின் உறவிலிருந்து கனியாக பிறப்பதுதான் ஒரு குழந்தை. ஆக உலகத்திலே ஒரு குழந்தை தோன்றுகின்றது என்றால் அது நம்பிக்கையின் அடையாளம், எதிர்நோக்கின் அடையாளம், அன்பின் அடையாளம். இதே மூன்று அடையாளங்களை கடவுள் கண்ணோட்டத்தில் பார்த்தால், இன்று பிறக்கின்ற கிறிஸ்து குழந்தை, குழந்தை இயேசு, அதே போல நம்பிக்கையின் அடையாளம், எதிர்நோக்கின் அடையாளம், அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. முதலில் நம்பிக்கையின் அடையாளம். காரணம், கடவுள் உலகத்தின் மீது, மனித குலத்தின் மீது அவர் நம்பிக்கை வைத்ததினால்தான், உலகத்தை கைவிடாததினால்தான் தானே குழந்தையாக பிறக்கிறார். இரண்டாவது, எதிர்நோக்கின் அடையாளம். கடவுள் தொடக்கம் முதல் தம்முடைய வாக்குறுதிகளுக்கு அவர் பிரமாணிகமாக இருந்திருக்கிறார். ஆக அந்த பிரமாணிக்கத்தின் அடையாளமாக ஒரு குழந்தை வடிவிலே மனிதர் மத்தியிலே தோன்றுகிறார். ஆகவே அது எதிர்நோக்கின் அடையாளம். கடைசியாக, கிறிஸ்து குழந்தை அல்லது குழந்தை இயேசு அன்பின் அடையாளம். காரணம், யோவான் எழுதிய நற்செய்தி 3:16 நாம் படிப்பது போல, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஆகவே இது அன்பின் வெளிப்பாடு, அன்பின் அடையாளம். ஆகவே கடவுள் மனித குலத்தின் மேல் வைத்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பினால்தான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஆதிகாலம் முதல், மனிதன் தோன்றிய காலம் முதல், கடவுளை பார்க்க வேண்டும், கடவுள் மனிதன் மத்தியிலே தோன்ற வேண்டும் என்று மக்கள் ஏங்கியிருந்தார்கள், எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்யும் வண்ணம் கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுது கடவுள் மனிதனாக தோன்றுகின்றார். அதுதான் கிறிஸ்துமஸ் விழாவுடைய மேன்மை. நான் ஏற்கனவே கொடுத்த இறை வசனம், அதாவது யோவான் எழுதின செய்தி 3:16 மேலும் இரு வசனங்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அதாவது யோவான் எழுதின செய்தி 10:10, அதில் நாம் படிக்கின்றோம், அவர்கள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் உலகிற்கு வந்தேன் என்று இயேசு கூறுகிறார். அதே யோவான் இதே கருத்தை தமது முதல் திருமுகம் 4:9 நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார், இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று கூறுகிறார். ஆகவே நான் கொடுத்த இந்த மூன்று வசனங்களிலும் வாழ்வு என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருகிறது. கடவுள் ஏன் உலகத்தில் தோன்றினார்? நமக்கு வாழ்வு தர. வாழ்வு தர என்றால் என்ன? உலக வாழ்வல்ல, நிலை வாழ்வு, நிலை வாழ்வை கொடுக்க, முடிவில்லா வாழ்வை கொடுக்க கடவுள் உலகத்தில் தோன்றினார். அந்த நிலை வாழ்வு எதில் அடங்கியிருக்கிறது என்பதை யோவானே அழகாக தமது நற்செய்தி 1:12 கூறுகிறார், அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமைதான் அந்த நிலைவாழ்வு. நாம் அனைவரும் கிறிஸ்துமஸ் விழாவின் மூலம் கடவுளின் பிள்ளைகளாக மாறினோம். பாவம் செய்ததினால் ஆதாம் வழியாக நாம் அனைவரும் கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டோம். ஆனால் இயேசுவின் பிறப்பினாலே கடவுள் மீண்டும் நம்மை அணைத்துக் கொண்டார், மீண்டும் நமக்கு அருகாமையில் வந்துவிட்டார். ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் தன்னையே மிகவும் ஏழையாக பலவீனம் உள்ளவராக தம்மையே உருவெடுத்து நம் மத்தியிலே தோன்றினார். எதற்காக? பாவம் என்ற நிலையிலிருந்து மனித குலம் மீண்டும் எழுந்து கடவுளோடு அன்புறவு கொள்ள வேண்டும் என்பதற்காக, நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமை பெற வேண்டும் என்பதற்காக கடவுளே உலகில் மனிதனாக தோன்றினார். ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, நாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு, அது ஒரு வரலாறு நிகழ்ச்சி, அதை நினைவு கூறுகிறோம் என்று மட்டும் நினைத்துவிடக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் காலத்திலே கடவுள் தம்மை மீண்டும் வெளிப்படுத்துகின்றார். நாம் அறியாத வழியில், நினைக்காத நேரங்களில், எதிர்பார்க்காத விதத்திலே மீண்டும் தன்னையே வெளிப்படுத்துகிறார். நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் டாகோர் என்பவர் ஒருமுறை கூறினார், அவருடைய காலடி ஓசைகள் உங்களுக்கு கேட்கவில்லையா? அவர் வருகிறார், வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய காலடி ஓசைகள் உங்களுக்கு கேட்கவில்லையா? அவர் வருகிறார், வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் மீண்டும் கடவுள் நம்மை நோக்கி வருகிறார், வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, கிறிஸ்துமஸ் விழாவிலே நாம் உண்ண போகின்ற உணவு வகைகள் முக்கியமல்ல, நாம் அணிய போகின்ற புத்தாடைகள் முக்கியமல்ல, நாம் பாடுகின்ற பாடல்கள் முக்கியமல்ல, நம்மை சந்திக்க வருகின்ற மக்கள் முக்கியமல்ல, நண்பர்கள் முக்கியமல்ல, கிறிஸ்துமஸிலே கிறிஸ்துவின் வருகைதான் முக்கியம். கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை 6 எழுத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தை கிறிஸ்துமஸ். அதிலே முதல் 4 எழுத்துக்கள் தான் முக்கியம், அதாவது கிறிஸ்து என்ற முதல் 4 எழுத்துக்கள். கிறிஸ்து இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் இல்லை. ஆகவே நம் அனைவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுது ஒரு கிறிஸ்து அனுபவம் ஏற்பட வேண்டும். கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கிறார், நம்மை நோக்கி வந்துவிட்டார் என்ற ஆழ்ந்த இறை அனுபவம் ஏற்பட வேண்டும் என்று நான் உங்கள் அனைவருக்கும் விரும்புகிறேன். உங்களுக்கு இதற்காகவே ஆசி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ்.
கிறிஸ்துமஸ் பெருவிழா செய்தி வழங்கியவர் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட துணை ஆயர் பெருமதிப்பிற்குரிய லாரன்ஸ் பயஸ் அவர்கள்.